மகா பரிசுத்தமன் ஏறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம். நீர்தாமே எங்களை உருவாக்கினீர் கர்த்தாவே. நாங்கள் மீட்கப்படும்படியாக நீர் மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர், இரத்தத்தை சிந்தினீர், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தீர். இந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நாங்கள் ஆண்டவரே எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, நாங்கள் மண்ணன்று நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு நீர் காண்பித்த அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். அதை நினைக்கும்படியாகத்தான் இந்த ராப்போஜன ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தீர், உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக சிந்தினீர். நாங்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் பங்கு பெறும் பொழுது உம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஐக்கியப்படுகிறோம். நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்கத்தக்கதாக இவ்விதமான ஒரு கம்யூனியன் ஐக்கியத்தை இந்த பந்தியின் மூலமாக ஏற்படுத்துகிறேன். நான் மறுமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெற வந்திருக்கிறோம். நீர்தாமே உம்முடைய சீசர்களுக்கு அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தது போல, அதே போல் திராட்சரசத்தை ஆசீர்வதித்து கொடுத்தது போல எங்களுக்கும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் இதில் பங்கு பெறும் பொழுது உம்முடைய ஜீவனை பெறுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஜீவனை இந்த பந்தியின் மூலமாக வெளிப்படுகிறது. நாங்கள் விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற உதவி செய்யும். இந்த பந்தியானது ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாண விருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் வரைக்கும் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் அவ்விதமாக செய்யும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நீரே உம்முடைய சீசருடைய கால்களை கழுவினீர். நாங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவும் பொழுது தாழ்மையுள்ளோருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னமாக அதிகமான கிருபை தருவீராக. கிருபாசன தண்டையிலே நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்கிற செய்தியானது எங்கள் வாழ்க்கையிலே அது அலைவாக மாறட்டும், ஜீவனுள்ள வார்த்தையாக மாறட்டும், வார்த்தையை நிறைவேற வேண்டும். இப்பொழுது அவ்விதமான ஒரு டைமில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அது வெறும் வசனம் அல்ல, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. God's word is real என்பதை நாங்கள் அறியத்தக்கதாக உதவி செய்வீராக. மேக் த வேர்ட் அலைவ். ஆண்டவரேடைய வார்த்தையை நீ ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. ஆவியினாலே நம்முடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது நாங்கள் ஆவியிலே அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே விதமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல போதகராகிய நீர்தாமே எங்களை அனைவரையும் ஆசீர்வதியும். தாமதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டு சேர்ப்பீராக. நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கப் போகிற எல்லா ஆண்டவரே காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையானது இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும், எங்களை தகுதிப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:26 வாசிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார்.
அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி. ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், பின்பு திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதனால் டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் அவ்விதமாக சொல்லுகிறார். நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு த லாஸ்ட் சப்பர், கடைசி ராபோஜனம். த லாஸ்ட் சப்பர் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். கடைசி ராபோஜனம், இயேசு தம்முடைய சீசலோடு கூட கடைசி ராபோஜனத்தை அனுசரிக்கிறார். சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக அந்த ராபோஜன ஆராதனை நடைபெறுகிறது. அதைத்தான் நம்ம நினைவில் கொண்டு அதே மாதிரி நம்ம இப்பொழுது செய்கிறோம். கூடுமான வரைக்கும் எப்படி அந்த இராப்போஜனத்தை பைபிள் படி அதை செய்யணுங்க அந்த பேட்டர்ன் படி நான் வந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு இதை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலையும் ஒரு விதமாக கொடுப்பாங்க, ஃபாரினில் வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இவ்விதமாக கொடுப்பது தான் சரியாக தெரியுது. நம்மளால் கூடுமான வரைக்கும் கரெக்டாக அதை செய்கிறோம். இல்லை மற்றவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம காப்பி பண்ண முடியாது. அது பைபிளுக்கு ஒத்து வந்தால் தான் காப்பி பண்ண முடியும். லாஸ்ட்டு சப்பர் உலகத்திலே சிறந்த பைபிளிக்கல் பிக்சர் வந்து லாஸ்ட் சப்பராக இருக்குது. இட்டாலியன் பெயிண்டர், அவர் பேர் லியோனார்டோ டா வின்சி, லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிறவர். அவர் வந்து பெரிய பெயிண்டர். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி இராப்போஜனத்தை படமாக அவர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறார். இந்நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு வேல்யூ இருக்கு. இந்நாள் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில் அந்த படம் வந்து ஒரு விசேஷித்த படம். அதை வந்து இட்டாலியன் பெயிண்டர், அது ஒரு ஓவியர் அதை வரைந்திருக்கிறார். அதனால் கிறிஸ்தவங்க எல்லாருமே அந்த படத்தை மதிக்கிறாங்க. அந்த அவர் வரைஞ்ச மாதிரி யாருமே வரைய முடியாது. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிற இந்த பக்கத்தில் சீசர்கள், இந்த பக்கம் சீசர்கள், ஒவ்வொரு சீசர்களும் தனித்தனியாக தெரியத்தக்கதாக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இராப்போஜனத்தை நடத்தினார் என்ற அந்த படம் ரொம்ப அழகான படம். அது எப்பொழுது வரையப்பட்டது என்றால் 1494 1494 எத்தனை வருஷம்னு பாருங்கள், 600 வருஷத்துக்கு முன்னால் அவர் அந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த படத்தை மாதிரி யாரும் வரைய முடியாது, உலகத்தில் யாருமே வரைய முடியாது. அந்த இதை வந்து 600 வருஷத்துக்கு முன்னால் வரைஞ்சிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதனால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங் இன் த வேர்ல்டு. உலகத்தில் ஒரு மிக முக்கியமான அந்த படமாக இருக்கிறது. என்னன்னா கடைசி இராப்போஜனம். லியோனார்டோ வின்சி, அது வந்து டின்னர் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் இஸ் டிசைபிள், இயேசுவும் அவருடைய சீசனும் அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு சீசனையும் தத்ரூபமாக வரைந்திருக்கார். யாரும் விதமாக செய்ய முடியாது. அதனால் லாஸ்ட் சப்பர் வந்து மிக முக்கியமானது. கிறிஸ்டியானிட்டியில் அது மிக முக்கியமானது. நம்ம இந்த சப்பருக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் அதை நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய சீஷர்களுக்கு இராப்போஜனை கொடுத்தார் என்று இங்கே மத்தேயு லூக்கா இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அங்கே யோவான்லையும் வாசிக்கிறோம். இவ்விதமாக அந்த சுவிசேஷர்கள் அந்த சம்பவத்தை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். எல்லாம் மேலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நம்ம அதை செய்யணும். இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். அது சவுண்ட் வாய்ஸ் ஆகிருக்குது. அதனால் சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்ப், இந்த மூணு ஸ்டேஜ் ஆகிருக்கு. இன்னும் அந்த அது முடியலை, அந்த வருகை முடியலை. நம்ம ட்ரம்பில் வரும் பொழுது நம்ம மேலே போவோம். அது வரைக்கும் நீங்கள் செய்யுங்க, அந்த பிக்சரை பாருங்கள். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போட்டால் உடனே அந்த படம் வரும். அதனால் ரொம்ப விசேஷித்த ஒரு படம். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். டேக் இட், திஸ் இஸ் மை பாடி, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால், எம்மாவூர் உயிர்த்தெழுந்தது, இது உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னதாக செய்தது, அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது எம்மாவூருக்கு போன அந்த ரெண்டு சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது. 30 லூக்கா 24:30 வாசிக்கலாம்.
அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு
எம்மாவூர் சீஷர்கள்ட்ட அவர் வந்து பேசி கொண்டு போகிறார். பின்பு அவங்க ஒரு சத்திரத்துக்கு போகிறார்கள். அங்கே அப்பமானது வைக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக வாசிக்கும் பொழுது அது வந்து லாஸ்ட் சப்பர் இல்லை, சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக அவர் வந்து அப்பத்தை எடுத்தது அது ஆசீர்வதித்தார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அந்த சீசர்கள் அந்த ரெண்டு பேருக்கு எம்மாவூர் சீசர்களுக்கு அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதிக்கலை, அங்கே அப்பத்தை மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறார், திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கலை. ஆனால் லாஸ்ட் சப்பர் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது என்றால், இயேசு அந்த 12 சீஷர்களோடு ஆசீர்வதி, ஏன் இங்கே வந்து அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கலை, அப்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிறார் என்றால், இயேசு சொல்லியிருக்கிறார், நான் வந்து அந்த உங்களோடு கூட நவமாக அந்த திராட்சை ரசத்தை நான் அந்த ராஜ்யத்தில் பானம் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:29 வாசிக்கலாம்.
இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இது நான் வந்து என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் நவமாக நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ண போகிறேன், அது வரைக்கும் நான் பானம் பண்ணுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் கடைப்பிடிக்கிறார். இங்கே அப்பத்தை தான் ஆசீர்வதிக்கிறார், திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கலை. அவங்க கூட அவர் பேசிக்கிட்டே போகிறாரு. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போகும் பொழுது ஏனென்றால் அவங்களுடைய அவருடைய அவரை அவர் என்று அறியவில்லை. இயேசு தான் நம்ம கூட வருகிறார் என்று அவர்களை அறியவில்லை. நாட் ஏபிள் டு ரெக்கனைஸ் ஹிம் பிசிக்கலி, அவரை சரீரப்பரமாக அவர்கள் அறியவில்லை. ஏன் அறியவில்லை என்றால், அவர் வந்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது அவர் பாடி வந்து சேஞ்ச் ஆயிட்டு, அவருக்கு பாடி சேஞ்சு வந்து விட்டது, குளோரிஃபைட் கண்டிஷனில் இருக்கிறார். அதனால் அவர் வந்து காலையிலேருந்து பேசிட்டு வர்றாரு ஈவினிங் வரைக்கும் அவரை அவர் என்று அவர்கள் அறியவில்லை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே அவரை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவர் வந்த பிறகு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாமே, ஏன் வந்து அறியவில்லை என்றால் அவருக்கு அங்கே பாடி சேஞ்ச் வந்திருக்குது. எப்படி வந்திருக்குறதுனால், அவரை வந்து பார்க்கறதுக்கு 50 போல தெரிஞ்சார், 30 இருக்கிறவர், 20 அதிகமாக தெரியுது. சிலருக்கு வந்து 20 குறையாக தெரியும். அப்படி நீங்கள் மேரேஜ் முடியலான்னு கேட்பாங்க, அவங்களுக்கு 30 மாதிரி தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அவர் 50 மாதிரி தெரியுது. உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று அவங்க சொல்கிறாங்க. யோவான் 8:56-59 வரைக்கும் வாசிங்க.
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ.
உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, அவருக்கு 30, ஆனால் பார்க்கும் பொழுது அவர் 50 தெரிகிறார். அவர் பாடு நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவர் மாதிரிலாம் பாடியில் வந்து வயசு அதிகமாக காட்டுது. அதனால் உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, ஆபிரகாம் இனி கண்டாயோ. அவர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த வசனத்தில்,
அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்.
இது ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னதாக நான் இருக்கிறேன். அதெல்லாம் 1000 முன்னதாக ஆபிரகாம் ஜீவித்தான். அதனால் உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, ஆபிரகாமை எப்படி பார்த்தா, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் காடுங்கிறத சொல்கிறார். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது எம்மாவூர் சீஷரோடு பேசிக்கொண்டு பொழுது There was a change. He became younger. இப்பொழுது அவர் யங்காக தெரிகிறார். அவர் 20 தெரிகிறார். நம்ம எல்லோரும் 20 மாற போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஃபஸ்ட் ரெசெஷனில் வரும் பொழுது அவங்க 20 எல்லோரும் இளமையாக இருக்கிறார். இயேசு அங்கே இளமையாக இருக்கும் பொழுது இப்போ 50 தோன்றினவர் இப்பொழுது எத்தனை வயசாக இருக்கார், 20 இருக்கிறது. அதனால் அவரை பார்க்கும் பொழுது அவங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தே குட் நாட் ரெக்கனைஸ் ஹிம் பிசிக்கலி, அவள் சரீரப்பரமாக அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு அந்த சத்திரத்தில் இருக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது, நானும் அப்படி தான் ஆசீர்வதிக்கணும். நம்ம பைபிள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பொழுது அவர் அவர் யார் அந்த மாதிரி செய்வார், தே ரெக்கனைஸ் ஜீசஸ் த வே ஜீசஸ் ப்ரோக் த பிரெட், அவர் அப்பத்தை பிட்கிற விதம் வந்து அது டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வி ஆர் யூனிக். எல்லோரும் நம்ம ஒன்று போல் இருந்தாலும், எல்லோரும் மனுஷங்களாக இருந்தாலும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பேசுகிறது டிஃப்ரெண்ட்டு, நம்ம சவுண்டு டிஃப்ரெண்ட்டு, நம்ம நடக்கிறது டிஃப்ரெண்ட்டு, ஒருத்தருக்கொத்தர் அது வித்தியாசம் இருக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து தான் அப்படி செய்ய முடியும். அவர் அந்த அதே மாதிரி யாரும் செய்ய முடியாது. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பைபிளில் வாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே வந்து திராட்சரசத்தை பானம் பண்ணல சொல்லிட்டாரு. நான் வந்து அந்த ரேச்சரில் வெட்டிங் செப்பரில் திராட்சரசத்தை பானம் பண்ணுவேன், அதனால் அவர் பானம் பண்ணல. அதனால் இது லாஸ்ட் செப்பர் கிடையாது. லாஸ்ட் செப்பர் தம்முடைய சீசலோடு கூட அவர் வந்து அவள் வந்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை ஆசீர்வித்து தான் லாஸ்ட் செப்பர் கடைசி ராபோஜனம். லியோனார்டோ வின்சி அவர் அந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். உலக ஃபேமஸான படம், யாருமே வரை 600 வருஷத்துக்கு முன்னதாக அந்த படத்தை வரைந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த காட்சியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது இதோ அங்கே வெட்டிங் சப்பர், வெட்டிங் சப்பர் வந்து நமக்கு லாஸ் சப்பர் ஆயிருக்கு. அங்கே பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வெட்டிங் சப்பர் வந்து ஆன் தட் டே 53 வருஷம் 5ஆம் மாதம் 13ஆம் தேதி 10வது பேராகிராஃபில் சொல்லுகிறார். On that day when the crowns are given out to the saints, பரிசுத்தவான்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும். On that day, wedding supper-ல. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன லாஸ்ட் சப்பர் அவர் சொல்லுறார், இ செட் தேர் இன் க்ளோரி, மகிமையிலே அது இருக்கு, அது பூமியில் இல்லை, மகிமையிலே அது நடக்குது. வி ஆல் ஓவர் கம், நாம் எல்லாரும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். Set across the table from one another. அப்பொழுது டேபிளில் நம்ம இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நாம் பார்ப்போம். அந்த டேபிள் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். எல்லாருமே ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் கொண்டவர்கள். ஐ எம் ஸோ கிளாட் டு சீ யூ. அதனால் ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை காணும் பொழுது வி ஆர் ஸோ கிளாட் டு சீ யூ, உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். அப்பொழுது ராஜா வருவார், இயேசு ராஜா வருவார். அவர் வந்து அழகான வஸ்திரத்தை அணிந்திருப்பார், ஒயிட் லினன் சொன்னோம்ல. வைப் ஆல் டியர்ஸ் ஃப்ரம் அவர் ஐஸ், நம்முடைய கண்களில் இருக்க கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்ன செய்யணும், ஆனந்த கண்ணீர் நம்ம வடிப்போம். அவர் என்ன சொல்லுவார் என்றால், டோன்ட் க்ரை நோ மோர். பிரதர் பென்கான் சொல்லியிருக்கிறார், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அவர் ப்ராபசியாக சொல்லியிருக்கிறார். அதனால் அது நிறையவே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் சொல்ல போகிறார், டோன்ட் க்ரை நோ மோர், நீ இனிமேட்டு அழ வேண்டாம். வி ஆர் ஆல் ஹியர் நவ், இட் இஸ் ஆல் ஓவர். நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம், எல்லாமே முடிஞ்சு விட்டது. அதனால் லாஸ்ட் ப்ரேயர் மீட்டிங், இனிமேல் ப்ரேயர் மீட்டிங் கிடையாது. இஸ் லாஸ்ட் ப்ரேயர் மீட்டிங் இஸ் ஓவர். நோ மோர் ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் ஜபம் கிடையாது. நோ மோர் ப்ரேயிங், நம்ம ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் ஆல் ஹோம், நம்ம எல்லோரும் அந்த வீட்டிலே இருப்போம் என்று பிரதர் பென்கான் சொல்லுகிறார். இன்னொரு செய்தியில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 57ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 18ஆம் தேதி த கமீனியன் என்ற செய்தியில் 85வது பேராகிராஃபில் சொல்கிறார். ஆஃப்டர் த பேட்டில் இஸ் ஓவர், யுத்தம் முடிஞ்ச பிறகு, ஆஃப்டர் த விக்டரி வாஸ் ஒன், அந்த ஜெயம் பெற்ற பின்பு, இதோ மெல்கிசிதேக் நம்மை சந்திப்பார். மெல்கிசிதேக் மெட் ஏப்ரஹாம் அண்ட் த பிளைன்ஸ். அந்த சமவெளியிலே மெல்கிசிதேக் ஆபிரகாமை எப்படி சந்தித்தாரோ அதே போல், அண்ட் ப்ராட் பிரெட் அண்ட் வைன் அண்ட் சர்வ்ட் இட் டு ஹிம், எப்படி அப்பத்தையும் திராட்சரசத்தை கொண்டு வந்து ஆபிரகாமை சந்தித்தாரோ அதே போல அதே மெல்கிசிதேக் நம்ம சந்திப்பார். ஹல்லேலூயா. அண்ட் தி சேம் மெல்கிசிதேக், ஐ வில் டேக் நோ மோர் த ஃப்ரூட் ஆஃப் த வைன், நான் இனிமேல் திராட்சரசத்தை பானம் பண்ண மாட்டேன், உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணுவேன் என்று சொன்ன அதே மெல்கிசிதேக், அதே ஜீசஸ் கிரைஸ்ட். இதோ நமக்கு பேட்டிலெலாம் முடிஞ்ச பிறகு, அங்கே ஜெயத்தை பெற்ற பிறகு, ஆஃப்டர் த பேட்டில் இஸ் ஓவர், வென் த விக்டரி இஸ் ஒன், தென் வி வில் டேக் இட் எ நியூ இன் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்திலே நவமான திராட்சரசத்தை பானம் பண்ணுவோம். கிரைஸ்ட் வில் மெட் தம் இன் த ஏர் வித் த பிரெட் அண்ட் வைன் அகைன் த கமினின். இதோ கர்த்தர் வந்து திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொண்டு வந்து நம்மை சந்திப்பார். நம்ம எட்டர்னல் பிரசன்ஸில் நித்தியமான அந்த சமூகத்திலே தேவனோடு நம்ம சந்திப்போம், தேவனோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. அதனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆஃப்டர் த பேட்டில் இஸ் ஒன், அங்கே யுத்தத்திலே ஜெயம் பெற்ற பின்பு ராபோஜனை கிடைக்குது. மூணு ராபோஜனை இருக்கு. முதலாவது மெல்கிசிதேக் ஆபிரகாமை சந்தித்தார். ஆதியாம 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14 அதிகாரம் 16 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த லோத்து சிறைப்பட்டு போனான். 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை ஜெயித்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தார் இன்னும் அந்த சோதோம் குமாரால் இருந்த எல்லாரையும் சிறை கைதியாக பிடித்து கொண்டு போகும்பொழுது இந்த ஆபிரகாம் 318 பேரோடு சென்று அவர்களை முறியடித்து தமஸ்கு வரைக்கும், டமாஸ்கஸ் சீரியா நாட்டின் தலைநகர், இங்கேருந்து டமாஸ்கஸ் வரைக்கும் துரத்தி அடித்து பாருங்கள், 318 பேர் வந்து 4 ராஜாக்களை ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேல் ஜனத்தொகை 1 கோடி கூட கிடையாது, 1 கோடிக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் எல்லாரையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆயுதங்களை வச்சுருந்தாலும் அதை சந்திப்பதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. அயன் டூம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து அங்கே ஒரு மிஷலை அனுப்பும் பொழுது, தற்பொழுது ஈரான் வந்து 180 பேலஸ்டிக் அங்கே மிஸ்ஸில் அனுப்பும் பொழுது ஏவுகணை ரொம்ப பவர்ஃபுல் ஏவுகணை, இது உடனே அதை சந்தித்து அங்கே அழிச்சு போட்டுரு, வானத்திலே அழிச்சு போட்டுரு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவன் அனுப்பினாலும் அதை முன்னக்கூட்டியே அதை கண்டுபிடிச்சி அதை நேராக போய் அதை தாக்கிடுதுன்னா பாருங்களேன். அதனால் 4 திசையில் யுத்தங்கள் வந்தாலும் அதை ஹாமாஸையும் பார்க்குறாங்க, ஹிஸ்புல்லாவும் பார்க்குறாங்க, ஈரானையும் சந்திக்கிறாங்க. அதனால் பாருங்கள், எல்லா பலமுனை யுத்தத்திலையும் அங்கே ஜெயிக்கிறாங்க. ஆபிரகாமின் தேவன் அவர்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய நேச்சுரல் சீடு. அதனால் அவங்கள ஆண்டவர் இன்னும் மறக்கலை, அவங்க கூட இன்னும் இருக்கிறார். அதே யுத்தம் தான் 318 பேரை கொண்டு 4 ராஜாக்களையும் அவங்களுடைய இராணுவத்தையும் ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வராங்க. சிறைப்பட்டு போனவளை திருப்பி கொண்டு வராங்கன்னா எது எப்படி பாருங்கள். ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறார், இன்றைக்கும் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறார். அதனால் பாருங்கள், அங்கே வந்து பேட்டில் நடக்குது, அதில் ஜெயத்தை பெறும் பொழுது அவன் திரும்பி வரும் பொழுது அங்கே மெல்கிசிதேக் வருகிறார். மெல்கிசிதேக் தான் ஜீசஸ். அதனால் மெல்கிசிதேக் ஆசாரியனாக வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து அப்பமும் திராட்சரசம் கொடுத்தார் என்று ஆதியாகமம் 14:16 20 வரைக்கும் வாசிக்கிறோம். 20 வசனத்தை வாசிக்கலாம்.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன், கர்த்தர் தான் அங்கு சத்துருக்களை கொடுத்துருக்கிறார். உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே வாசிக்கிறோம். அதனால் பாங்க, யுத்தத்திலே அப்போ யுத்தம் அங்கே வருகிறது. யுத்தத்திலே ஜெயித்து வரும் பொழுது அங்கே என்ன சொன்னால் கம்யூனியன் கொடுக்கப்படுது. பேட்டில் இஸ் ஓவர், த விக்டரி இஸ் ஒன். இதோ அங்கே ஜெயத்தை பெற்றாகிவிட்டது. அப்பொழுது ராபோஜனை அங்கே வருகிறது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து, பேட்டில் இஸ் ஒன், ஹாட் பேட்டில். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்தது, வெரி ஹாட் பேட்டில். 3.5 வருஷம் அவர் பேட்டில் பண்ணார். 3.5 வருஷம் அவருடைய ஊழியமானது அது ஒரு பேட்டிலாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறார். விக்டரி வாஸ் ஒன், இதோ என்ன சொன்னார், விக்டரி கிடைத்து விட்டது, பேட்டில் வாஸ் ஓவர். இப்பொழுது அவருக்கு பேட்டில் முடிஞ்சு விட்டது. அவர் பேட்டில் முடிஞ்சு போச்சு, அவர் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றார். இப்பொழுது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால் கம்யூனியன் வர வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால் பேட்டில் இருக்குது. பேட்டில் அதுக்கு பிறகு விக்டரி கிடைத்த பிறகு அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். எப்படி பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது லாஸ் சப்பர் என்ன சொன்னால் அவர் அப்பொழுது லாஸ் சப்பருக்கு வருகிறார். இது மிக முக்கியமான சம்பவம். அதனால் ஸோ காட் பேட்டில் ஹஸ் பீன் ஒன் ஆல்ரெடி, அந்த கடுமையான வந்து யுத்தமானது முடிந்து விட்டது. இப்பொழுது ராபோஜனம் கிடைக்கிறது. எப்படி ஆபிரகாமுக்கு யுத்தம் முடிஞ்ச பிறகு கிடைச்சோ, அதே மாதிரி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டம், அந்த போராட்டத்தில் ஜெயத்தை பெற்ற பொழுது அவருக்கு அவர் ராபோஜன அரணை நடத்துகிறார். அதே போல் நீங்கள் ஆபிரகாம் ஜீசஸ் பிரைடு. பிரைடு வந்து 7 சபை காலங்களாக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம இப்பொழுது யுத்தத்தில் இருக்கிறோம். அதனால் வி ஆர் இஸ் இன் பேட்டில் நவ். இப்பொழுது நீங்கள் பேட்டிலில் இருக்கிறீங்க. விக்டரி நமக்கு கிடைக்க போகுது. நீங்கள் விக்டரி பெற்ற பிறகு நீங்கள் வெட்டிங் சப்பரில் இருப்பீங்க. சேம் பேட்டர்ன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து யார் ஜெயம் கொள்ளுகிறவர், வி ஆர் த ஓவர் கம்மர்ஸ். ரெண்டு காரியம், வி ஆர் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஃப்ரம் காட். நீங்கள் தேவனத்திலேருந்து வந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸாக இருக்கிறீங்க, ஒரு தன்மையாக இருக்கிறீர்கள். உங்கள் அந்த வித்து உங்களுக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் வி ஆர் அன் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஆஃப் காட். ரெண்டாவது, வி ஆர் ஓவர் கம்மர்ஸ். அதாவது நமக்கு வியாதி வந்தாலும் பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் எப்படி இதெல்லாம் வந்து கடந்து செல்வது அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் மனசில் என்ன வைக்கணும், ஐ ஆம் அன் ஓவர் கம்மர். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி ஓவர் கம் பண்ணால் அதன் பின்பு உங்களுக்கு வெட்டிங் சப்பரில் உண்டு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணாதபடி நம்ம வெட்டிங் சப்பருக்கு போக முடியாது. அதெல்லாம் ஒவ்வொரு சபை காலத்துலையும் என்ன வாசிக்கிறோம், ஜெயங்கோளுடன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். ஜெயங்கோளுடன் எவனோ அவனுக்கு ரெண்டாம் மரணத்தினாலே சேதப்படுத்தவில்லை. ஜெயங்கோளுனுக்கு மறைவான மன்னாவை கொடுத்து வெண்மையான குறிக்கல்லை அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருன்னு அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன். ஜெயங்கொழுகிறவன் வந்து அவன் சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்வான் என்று அங்கே கத்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சபை காலத்துக்கும் நவோதிக்கா சபை காலத்துக்கு கத்தர் என்ன சொல்கிறார், நான் ஜெயங்கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொழுகிற எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான் என்று மூணாம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லியிருக்கார். வி ஆர் த ஓவர் கம்மர்ஸ். அதனால் ஒவ்வொரு சபை காலத்துலேயும் ஓவர் கம்மர்ஸ் இருக்கிறாங்க, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம வெட்டிங் சப்பரில் சந்திப்போம். ஜெயங்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அந்த மெசேஜை வச்சு நம்ம சாத்தானை ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை மாத்தையினால் ஜெயித்தாரோ அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, இந்த பிரதர் பென்காமுடைய செய்தி இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியை கொண்டு நம்ம சாத்தானை ஜெயிக்கிறோம். இப்பொழுது எல்லா சத்துருக்களும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மெரசருடைய கிரியைகள், பீலையாம உபதேசம், ஏசபேலின் உபதேசம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேல் ஹார்ட்ஸாக அது இருக்கு. நமக்கு ஆண்டவர் ஈகிள் அனாயிட்டிங்கை தரும் பொழுது அந்த ஒரு சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். சத்ரு இப்பொழுது வெள்ளம் போல் வந்திருக்கிறான், நமக்கு அனாயிட்டிங்கை கொடுத்துருக்கிறார், ஈகிள் அனாயிட்டிங்கை கொடுத்தார். இதை கொண்டு நம்ம பிசாசை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். யூ ஆர் அன் ஓவர் கமர். நீங்கள் தோல்வி அடைகிறவள் அல்ல, நீங்கள் வெக்கப்படுகிறவள் அல்ல. ஆண்டவர் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் தந்திருக்கிறது. அந்தந்த காலத்தினுடைய ஆவிகளை ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் நமக்கு அனாயிட்டிங் தந்திருக்கிறார். அதே அந்த சேம் எனிமி தான். அந்த எனிமி இன்றைக்கி வேறு ஒரு எனிமி கிடையாது. அதே சத்ரு அந்த நிக்கோலாய் மலசன் இந்த யசபேல் பீலையாமனோடு எல்லாம் மொத்தமாக வந்திருக்கு. அதனால் இது கிரேட் சேலஞ்சு. இதை நம்ம ஜெயிக்கும் பொழுது இந்த ஆவிகள் எல்லாமே கொலாபரேஷனாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கு, கலெக்டிவாக வந்திருக்கிறது. நம்ம அந்த ஆவிகளை ஜெயிக்கும் பொழுது அந்த ஆவிகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இது ஒரு மோர் சேலஞ்சாக இருக்கிறது. அதனால் நம்ம இந்த சேலஞ்சில் ஜெயிச்சா சப்பரில் பங்கு பெறலாம். இந்த சேலஞ்சில் ஜெயிக்கலைன்னா சப்பரில் பங்கு பெற முடியாது. பெங்கா நமக்கு நன்றா சொல்லியிருக்கிறார், நம்ம இந்த சப்பரில் பங்கு பெறும் பொழுது டோன்ட் கிரை, டோன்ட் யூ கிரை நோ மோர். நீங்கள் வந்து இனிமேல் வந்து அழ வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம வந்து வி ஆர் ஓவர் கம். பிரைட் இஸ் ஓ மன்னைக்கு ஜீசஸ் உலகத்தில் இருக்கும் பொழுது ஜீசஸ் ஓவர் கம் பண்ணார். அங்கே ஆபிரகாம் ஓவர் பண்ணார், அங்கே சப்பர் வந்தது. அதே போல் இன்றைக்கு நம்ம பிரைடு ஓவர் கம் பண்ணும் பொழுது நமக்கு சப்பர் எங்கே இருக்குது, குளோரியில் இருக்கு. இந்த பூமியில் இல்லை, மகிமையிலே இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓப்பனிங்காக அந்த வேர்டு வந்திருக்குது. அப்பமானது பிட்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஓப்பனிங்காக அந்த வேர்டு வந்திருக்கிறது. இதோ என்ன செய்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அந்த சப்பர் அங்கே வருகிறது. அதனால் பீட்டர் வந்து ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்தான். பேதுரு தேவனை மறுதளித்தான். அப்படி மறுதளித்தாலும் இதோ அவனை வந்து அவர் வந்து விட்டுவிடவில்லை. ஏன்னா பேட்டில் இஸ் ஓவர். இந்த ஜெயமானது ஏற்கனவே பெறப்பட்டது. ஆனால் எப்படி பேதுரு வந்து வீழ்ச்சி அடைய முடியும்? அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். த பேட்டில் இஸ் ஒன் ஆல்ரெடி. இயேசு கிறிஸ்து எங்கே அங்கே ஜெயித்தார் என்றால் கார்டன் ஆஃப் கெத்செமானில் அங்கே ஜெயிக்கிறார். அவருக்காக எதேன் தோட்டத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிங்கன்னா அவங்க தூங்கிட்டு கிடக்காங்க. அதனால் பாருங்கள், அவங்க எல்லோரும் அவங்களுக்கு அந்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க ரொம்ப அசந்து தூங்குறாங்க. ஆனால் இவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணும் பொழுது டெமன்ஸ் வந்து பிரதர் பென்கான் சொல்லுகிறார், அங்கங்கே அந்த மரத்திலலாம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அது என்ன நினைக்குதுன்னா, இந்த பிசாசுகள் வந்து இவர் இன்னைக்கு தோல்வி அடைய போகிறார். இவர் சிலுவை மரணத்தை எப்படி சந்திப்பார்? அந்த சேலஞ்சை இவரால் சந்திக்க முடியாது. இவர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ரொம்ப வீக்னஸாக இருக்கிறார். அதனால் இவர் வந்து ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். டெமன்ஸ் வேர் ரிஜாய்சிங். இப்பொழுது அவர் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சுமிக்கிறார்? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆயிலும் உம் சித்தத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி ஆகக்கடவு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு போட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ போட்டுன்னா அவர் தோல்வி அடைஞ்சிருவார். அப்போ பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் பிசாசு வந்து சிலுவை மரணத்தை அந்த சேலஞ்சை இவரால் சந்திக்க முடியாது, இவர் பின்வாங்கி போவார்னு நினைக்கும் பொழுது, ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26:39 வாசிக்கலாம்.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் சொல்லும் பொழுது என்ன ஏற்பட்டது? பிசாசுகள் டிஸ்கரேஜ் ஆயிட்டு, இவர் பாருங்கள் சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார், அவர் டிசைட் பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்து விட்டாருன்னு சொல்லி அந்த பிசாசுகள் எல்லாமே வந்து டிஸ்கரேஜ் ஆகிவிட்டது. அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை, அவர் வந்து ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் அப்பத்தின் திராட்சரசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆல்ரெடி அவர் தீர்மானம் பண்ணிட்டார், தேவனுடைய சித்தத்தை தான் நிறைவேற்று, நான் சிலுவை மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து விட்டார். ஜெயத்தை பெற்றார். அவருடைய பேட்டிலில் ஜெயிசு ஜெயித்து விட்டார். பிசாசுகள் வெக்கப்பட்டு போச்சு. அதே போல் நமக்கு வருகிற எல்லா சேலஞ்சு, சத்தியத்துக்கு விரோதமாக வர்ற சேலஞ்சு, வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சு, ஃபேமிலியில் வருகிற எல்லா போராட்டங்களையும் நிச்சயமாக நம்ம ஜெயம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் உண்டு. நம்ம ஜெபத்தில் இருந்து எல்லாத்தையும் ஜெயிப்போம். சாத்தான் வந்து வெக்கப்பட்டு போவோம். இயேசு பலவீன மனிதர், ரத்த வேர்வை வந்தானா, கீழே விழுந்துட்டார். அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து அவரை தேற்றினார் என்று சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு வீக்னஸ் ஆகிவிட்டார். ஜீசஸ் வந்து லூக்கா 22:32 ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துறார். அவ்வளோ வீக் ஆகிவிட்டார், ஆனாலும் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால் என்னது? லாஸ் சப்பர் அங்கே நடக்கிறது. லாஸ் சப்பர் என்னது? அவர் பேட்டில் ஜெயித்து விட்டார். ஆல்ரெடி ஒன் அந்த பேட்டில் அவர் ஜெயித்து விட்டதுனால அவருக்கு அங்கே வந்து ராப்போஜனம், அங்கே ஆராதனை வந்தது. அவர் ராப்போஜன ஆராதனையை கொடுத்தார். கிரேட்டஸ்ட் பேட்டில் இன் த மைண்ட். இன்றைக்கி உலகத்திலே பெரிய யுத்தம் நம்முடைய மனசில் இருக்கு. நமக்கு பிசாசு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவான், பிசாசு நம்மை குற்றப்படுத்துவான். நம்ம வந்து அதில் வந்து ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மனசில் கொண்டு வந்து அதை ஜெயிக்கணும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. மனுஷன் ஒன்றும் ஜெய முடியாது, பிசாசு ஒன்றும் ஜெய முடியாது. நமக்குள்ளே இருக்க கத்தர் பெரியவர் என்று நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் அவனை ஜெயிக்கிறீங்க. இதை ஆபிரகாம் யுத்தத்துக்கு போய் அந்த லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். நமக்கு இன்றைக்கி அந்த பேட்டில் இருக்கிறது. நம்ம ஒரு ஆத்மாவை வார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு ஆத்மாவை சீர்பொருந்த பண்ண வேண்டும். நம்முடைய கிரேட்டஸ்ட் எனிமி பிசாசு. இன்னும் அநேகர் வந்து ஃபாலன் நேச்சரில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர வேண்டும். அதில் பேதுரு இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து ஆண்டவரை மூன்று தரம் மறுதளித்தான். மறுதளித்தாலும் ஆண்டவர் அவனை வந்து கைவிடவில்லை. அவனை வந்து ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? பிசாசு ஒன்று வந்து ஆண்ட பெர்மிஷன் கேட்டான். எப்படி யோபுகள் இந்த சாத்தான் பெய்யோ ஆண்டவர்கிட்ட பெய்யோ போய் சோதிப்பதுக்கு பெர்மிஷன் கேட்டானோ அதே போல் அவர் தான் கத்தர். அதனால் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும் பொழுது நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்கிறேன். லூக்கா 22:31 வாசிக்கலாம்.
இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ அன்கன்வெர்ட்டடெல்லாம் இருக்கா? நீ பிசாசு துரத்தாலும் அற்புதம் செய்தாலும் நீ என்னதான் செய்தாலும் நீ இன்னும் அன்கன்வெர்ட்டட் தான். உன்னுடைய புத்தி இன்னும் மாறல, நீ இன்னும் மனம் திரும்பலை. அதனால் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து. ஆண்டவர் சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொலவுனால புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டான், நான் உத்தரவு கொடுத்துட்டேன், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழியாதபடி. பாருங்கள், அவர் பேட்டிலில் ஜெயத்தை பெறுகிறார். அவன் உன் விசுவாசம் உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை அவர் திருப்பி கொண்டு வர்றார். அவன் விழுந்து போகலை, அவன் தோல்வி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் விழுந்து போகலை. அவன் வந்து பேதுரு சொல்லுகிறான், நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவர் மறித்து அவர் காணலை, உயிர்த்தெழுந்து விட்டார், அதுக்கு பிறகு காணலை. அதனால் நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போகலாம். யோவான் 21:6 முதல் சில வசனத்தில் வாசிக்கிறோம், மற்ற சீசனும் நாங்களும் மீன் பிடிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பொழுது நம்ம அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, விழுந்து போனது மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அவங்க விழுந்து போகலை. அவன் பேதுருக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா விழுந்து போக முடியாது, சாத்தான் மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது இவங்க பின்வாங்கி போன மாதிரி தெரியுது. எல்லா சீசர்களும் வந்து அந்த திபேரியா கடலில் போயிட்டு மீன் பிடிக்கும் பொழுது ஒன்றும் கிடைக்கல. இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவர் ஏற்கனவே ஜெயிச்சு விட்டார். ஏனென்றால் நான் உங்களை கலிலேயாவிலே சந்திப்பேன், உங்களுக்கு முன்னே நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:32
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
சரி, வசனம் ஒருவேளை தப்பாக இருக்கலாம். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 26:6 நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே போகிறேன். பாருங்கள், அதுவும் அங்கே பின்வாங்கி போனது, அது அந்த வசனம் நிறைவேறுவதுக்கு ஏதுவாக இருக்கு. அதனால் அவங்க பின்வாங்கி போகலை, அவர் பேட்டிலில் ஜெயிச்சிட்டார். அவர் ஏற்கனவே பேட்டிலில் ஜெயிச்சிட்டார், ஏற்கனவே ராபோஜனை கொடுத்துட்டார். அதனால் அவங்க பின்வாங்கி போகல. ஆனால் நமக்கு பின்வாங்கி போன மாதிரி மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த வசனம் நிறைவேறணுமே. அவங்கள உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லும் பொழுது எங்கே மீன் பிடிக்கிற இடத்துல தான் அவங்க சந்திக்கிறார். அதனால் அவர் அங்கே ஆல்ரெடி அங்கே போய் நிற்கிறார். அதனால் அவங்க பின்வாங்கி போகல. அதனால் அவருடைய பேட்டில் இயேசு கிறிஸ்து பேட்டில் அவர் வந்து தோல்வி அடையவில்லை. இதோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த சீசனுக்குள்ள யோ பேதுரு யோவானுக்குள்ளே என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பழிவாங்குற ஆவி இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே, அவங்கள எலியா அக்னியை இறக்குனது போல் நம்ம இறக்கி அழிச்சிடலாமா, நீங்கள் என்ன ஆவி பெற்றுல என்று அறியீர்களா என்று அவளை கடிந்து கொள்ளுகிறார். அதான் நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாக என்ன செய்யணும்னா, அந்த சீசர்கள் வந்து பரிசுத்தாவியை பெறாதனால அவங்க அன்கன்வெர்ட்டடாக இருக்கிறாங்க. பரிசுத்தாவிய பெந்தகோச நாளில் பெற்ற பிறகு யாராயிலும் பின்வாங்கி போகலை. ஆண்டவர் வந்த சீசனில் வந்து இழந்து போகவில்லை, பேட்டிலில் ஜெயித்தார். இது அதனால தான் அங்கே அப்பமும் திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்கிசிதேக் அவர் வந்து ஆப்ரஹாம் பேட்டிலில் ஜெயித்த பிறகு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தார். அதே மெல்கிசிதேக் தான் இயேசு கிறிஸ்துவாக வந்து அவர் வந்து அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு அங்கே என்ன சீசர்கள் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே வெற்றியை பெற்றார். சீசர்கள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை பெற்றார், வாழ்க்கையை ஓடி முடித்தார். அவர் ஆல்ரெடி ஒன் த பேட்டில், இப்பொழுது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். அதே ஜீசஸ் தான் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்னது நமக்கு பிரெட் அண்ட் ஒயின் கொண்டு வருவார். எப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெயித்த பிறகு, ஹல்லேலூயா, எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெறும்பொழுது அந்த ஜெயம் கொண்டவர்கள் எல்லாருமே அங்கே வந்து நம்ம ஆண்டவரை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அங்கே அவருடைய செய்தியில் நமக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டிங் சப்பர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம அங்கே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீவிச்சு எவ்வளோ சூழ்நிலைகள் வந்துச்சு, அதனால நான் வார்த்தையை மறுதளிக்கிறேன். இப்பொழுது உண்மை நேராக பார்க்குறேன், நான் எட்டர்னிட்டிக்குள்ளே வந்திருக்கிறேன், எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவரை பார்க்கும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, அவர் அந்த ட்ரெஸ்ஸினால் நம்ம கண்ணீரை துடைப்பார். நீ அழ வேண்டாம், டோன்ட் க்ரை, சோல் ஓவர், வி ஆர் இன் த ஹோம், நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம். ஆமீன். அதனால் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாத்துக்கும் மேலே ஜீசஸ் கிரைஸ்ட், மைட்டி ஏஞ்சல், மைட்டி ஏஞ்சலுக்கு கீழே இந்த ஏழாம் தூதன் இருக்கிறார். அந்த ஏழாம் தூதனுக்கு ஹெல்ப்பராக ஆண்டவர் அனாயிட்டட் ப்ரீச்சரை வச்சுருக்கிறார், உலகமெங்கிலும் இப்பொழுது வச்சுருக்கிறார். அதனால் ஜீசஸ் கிரைஸ்டை சந்திக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யறோம்னால், ஒரு ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ் கீழே இருக்கணும். மொத்தம் ஏழு ஏஞ்சல் இருக்கிறாங்க, பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கேன், இந்த ஏழு பேரை தவிர வேறு யாரும் கிடையாது, எட்டாவது ஆள் கிடையாது. இன்றைக்கி பெந்தகோஸ்காரங்க எல்லாருமே நாங்கள் வந்து பரிசுத்தாகி பெற்றிருக்கோம், நாங்கள் அங்கே கிடையாது. ஆண்டவர் இந்த ஏழு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த ஏஞ்சலுடைய பொறுப்பு என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களை அன்றைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் பவுல், இரேனியஸ் இவங்கெல்லாம் ஏழு குரூப்பு, பல்லவத்துக்கு போகிறது மொத்தம் ஏழு குரூப்பு. அந்த ஏழு குரூப்புக்கு வந்து ஹெட்டு அந்த ஏஞ்சலாக இருக்கிற ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ். சும்மா பைபிளில் எழுதி வைக்கல, பெந்தகோஸ்காரங்க சும்மா எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் பவுல் தன்னுடைய குரூப்பை பீப்புளை கொண்டு போவார். பவுலுக்கு கீழே அனாயிண்டட் ப்ரீச்சர் அந்த காலத்தில் இருக்கிறாங்க, எல்லோரும் வந்து பவுலுடைய உபதேசத்தில் இருக்காங்க, அவர் தன்னுடைய குரூப்பை சப்மிட் பண்ணுவார். அதன் பின்பு இரேனியஸ் அவர் காலம் அந்த ஏஜில் இருக்குது, அந்த பரிசுத்தவான்களை அவர் சப்மிட் பண்ணணும். இப்படியா ஒவ்வொரு தூதனும் அவன் ஒரு குரூப் மக்களை கொண்டு வருகிறான். கடைசி தூதன் பிரதர் பென்கேன். இப்பொழுது பிரதர் பென்கேன் நம்மளை எல்லாரையுமே அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணுறார். அதுக்கு கீழே அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் பிரதர் பென்கேன் கீழே, இப்பொழுது நம்முடைய தூதன் பிரதர் பென்கேன். அதனால் அதுக்கு கீழே வந்து அனாயிண்டட் ப்ரீச்சர், எல்லா ப்ரீச்சரும் கிடையாது, ராப்சருக்கு போகிற செய்தியை கொடுக்குறது. அதான் அன்னைக்கு காலையில் சொன்னேன், ஆரோன் வந்து நிர்வாணம் ஆக்கினார். ஆனால் வந்து இந்த தூதன் வந்து ட்ரெஸ்ஸிங் மினிஸ்ட்ரி, மணவாட்டியை உடுத்து வைக்கிறார். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதே போல் சில லீடர், சில பாஸ்டர் அப்படி இருப்பாங்க, ஆரோனுக்கு பல இருப்பாங்க, சிலர் வந்து இதை பிரதர் பென்கேம் போல் இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், நம்ம பிரதர் பென்கேமில் வரும்பொழுது இந்த காலத்தில் இருக்க எல்லா பரிசுத்தமானங்களையும் அந்த ஓவர் கம்மர்ஸ் எல்லாரையும் கொண்டு சப்மிட் பண்ணும்பொழுது, அதுக்கு கீழே அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ப்ரீச்சர் அவர் குரூப்பை போய் கொண்டு போய் இது பண்ணுவார். அந்த பிரதர் பென்கேம் கீழே அந்த பாஸ்டர் இருக்கிறார். அங்கே அனாயிண்டட் ப்ரீச்சர் எல்லா பாஸ்டரும் கிடையாது, அந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க, தேவனால் அழைக்கப்பட்டவங்க, அவங்க ஒரு குரூப்பை கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு, இப்போ இந்த காலத்தில் நிறைய அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில், உண்மையான பிரசங்க, ரியல் ப்ரீச்சர், அவங்க வந்து அவங்க குறிப்பை கொண்டு, இது எல்லாமே இந்த இப்படி வந்து இந்த காலத்தில் இருக்க பசுத்துவானங்கள் எல்லாம் அப்படி போகும். அவங்களுக்கு ஒரு வரிசை இருக்கு. அதனால் அந்த வரிசையின்படி தான் அங்கே நடக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையப்பட்டு போகும் பொழுது, அங்கே நாலு பாளையமாக இருக்கும் பொழுது, அவங்க அந்த வேறு பாளையத்தில் அவங்க சேரக்கூடாது. அவங்க எந்த கோத்திரத்தில் பிறந்தாங்களோ அந்த பாளையத்தில் வரணும். அதுக்கு ஒரு லீடர் இருக்கு. அதனால் அவங்க எல்லாம் வரிசையாக அவங்க அப்படி தான் பிரயாணம் பண்ணணும். சும்மா தாறுமாறாக போக முடியாது. அதே போல் இன்றைக்கி பெந்தகோஸ்காரங்க, சாபனத்துக்காரங்களும், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்ம பரலோகராஜ்யம் பயிர்வோம்னு நினைக்காம, அப்படி கிடையவே கிடையாது. இந்த செவன் ஏஞ்சல்ஸோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அதனால் பிரதர் பென்கேமில் நான் இருக்கிறேன், ஆண்டவர் வந்து என்னுடைய செய்தி அவர் ஆசீர்வதித்து ஆத்துமாக்களுக்கு ரெடம்ஷன் கொண்டு வந்தா, நான் யார் யார் அப்படி கொண்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் கொண்டு போகிறேன். இப்படி அந்த வரிசையின்படி தான் இருக்கு. அவனவன் தந்தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். அதனால் ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நான் பாஸ்டர் எனக்கு தேவையில்லை, பாஸ்டர் எனக்கு வேண்டாம், போ நீ வாயிஸும், எனக்கு பிரதர் பென்கேம் வேண்டாம், போ வாயிஸும் அது, ஆனால் நீ அந்த வரிசையில் வர முடியாது. அதனால் அந்த வெட்டிங் ஷப்பரில் இப்படி செவன் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எட்டு குரூப்பு கிடையாது, நிறைய குரூப்பு கிடையாது. அதனால் எட்டு குரூப் தான் இருக்குது பைபிளில், அந்த ஏழு குரூப் தான் இருக்குது. அந்த ஏழு குரூப் தான் ஓவர் கம்மர்ஸாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் வரிசையாக போகும் பொழுது இதை வெட்டிங் சப்பரில் நம்ம எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். எல்லோரும் வந்துட்டாங்களா? எல்லோரும் வந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து தங்களுடைய பாஸ்டரை நேசிக்கிறாங்க. அவர் வார்த்தையை சொல்கிறாரு, அது நம்மளை ரேப்சர் கொண்டு போகுது. அவங்க பிரதர் பென்காமை நேசிக்கிறாங்க, ஏன்னா அவர் தான் நம்முடைய ஏஞ்சல். அவர் தான் ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ். இது வந்து ஒரு சபையின் போதகர். அதனால் இந்த இப்படி தான் ஆண்டவர் ஆர்டர் வச்சுருக்கிறார். ஒழிய அவங்கவுங்க இஷ்டமாக ரேப்சரில் போக முடியாது, பரலோர் ராஜ்யத்தில் எல்லோரும் பிரவேசிக்க முடியாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு ஆர்டர் வச்சுருக்கா. அந்த ஆர்டரில், அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த நிச்சயத்தோடு இருக்கிறோம். அவ்விதமான நிச்சயத்தோடு இருந்தால் நீங்கள் ஒரு நாளில் அங்கே உங்களை சந்திக்கலாம். ஹல்லேலூயா. அவ்விதமாக இல்லை, தாறுமாறாக தங்க இஷ்டம் போல் அங்கே போகிறவங்க நிச்சயமாக ரேச்சல். ஒரு பாஸ்டருக்கு அடங்கியிருக்காங்க. ஒரு பாஸ்டர் இல்லாதவங்க, பிரதர் பென்காமே விசுவாசியாதவங்க, அவர் ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ் அந்த மெசேஜை தியானிக்காதவங்க போகவே முடியாது. அதனால் பிரதர் பென்காமுக்கு நிறைய குரூப் இருக்குது, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே போல் ஒரு லோக்கல் பாஸ்டருக்கு அவருக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு பெரிய காம் எல்லாமே அவருக்கு வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு காலத்துலேயும் ஆண்டவர் அதுதான் வந்து இன்னும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கு தத்ரூபமாக நமக்கு தெரியுது. அது இன்னும் நிகழலை, ஆனால் தத்ரூபம். ஐ ஆம் ஓவர் கம்மர். நான் என்ன பிரச்சனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் வார்த்தையை மட்டும் மறுதளிக்க மாட்டேன். ஏன்னா இது கொஞ்ச காலத்தில் நீங்கிவிடும். நான் நித்தியமாக அங்கே சந்திப்பேன். ஐ ஆம் ஓவர் கம்மர். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாம் ஜெயித்தான், இயேசு ஜெயித்தார், இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவீங்க. அதுதான் லாஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் சப்பர், கடைசியில் கடைசி ராபோஜனம். அந்த காட்சி எவ்வளோ நல்லா இருக்கும். லியோனார்டோ வின்சி என்ற இட்டாலியன் அந்த படத்தை எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறார். அவன் மனசில் எப்படி நினச்சி அது பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அந்த காட்சி மறுபடியும் வரும். அந்த லாஸ் சப்பரில் நீங்களும் நானும் பங்கு பெறுவோம். வி ஆர் த ஓவர் கம்மர்ஸ். த பேட்டில் இஸ் ஆல்ரெடி ஒன். இஜயமானது ஏற்கனவே பெற்றுவிட்டோம். இயேசு நமக்காக ஜெயத்தை பெற்றுவிட்டார். அதனால் எல்லோரும் கற்றுக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் அடைப்பேன். ஜீவனுள்ள தேவன் ஆவியேவாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியேவாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும். ஆவியேவாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியேவாரும், ஸ்பிரிட் ஆஃப் தி லிவிங் காட் ஃபால் ப்ரெசன் மீ, ஸ்பிரிட் ஆஃப் தி Living God, fall abreast on me, break me, melt me, mold me and fill me. Jeevanul Devanin, fall me, Spirit of the Living God, all the presence. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும்போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
ஐம்பத்தி ஐந்தாவது பாடல், பாடலின் 55, சாங் நம்பர் 55. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் தென்னிறால் என்னுள்ளும் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் தென்னிறால் என்னுள்ளும் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். நாடில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
நம்ம எல்லாரும் ஜெபமண்ணோம். இங்கே ஒரு ஜெப விண்ணப்பம். மகன் ஆமோஸுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாய் முடியும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். மேலும் அந்த காயம் மாறவும் அவனுக்கு இருக்கிற வலி வேதனை நீங்கவும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் சகோதரி ஏ கேசியாள் சகோதரி கொடுத்த விண்ணப்பத்தின்படி ஆமோஸுக்கு ஆண்டவர் தாமே பரிபூர்ண சுகத்தை தர ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆக ஊக்கமாக ஜெபம் பண்ணும். கர்த்தாவே மகு சோத்திரம். ஆண்டவரே ஆமோஸுக்கு நீ தாமே அந்த வேதனை நீங்கள் உதவிச்சு ஆண்டவரே மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நல்ல சுகத்தோடு வந்து உமக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதத்தை செய்யும் டிவைன் ஹீலிங் தருவீராக சோத்ரம். எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, நம்மட்டுமாக உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த ராப்போஜனத்திலே பங்கு பெறும்படியாக ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்ரம். நீர் ஆண்டவரும் போதகருமாகிய நீரே சீசருடைய கால்களை கழுவும் பொழுது நாங்கள் ஒரு பாதத்தை கொழுமினால் பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பந்தியிலே பங்கு பெற்றவர்கள் அனைவரும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மன கிருபை தந்ததுக்காக சோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நல்ல சூழ்நிலை தந்து நாங்கள் விடுதலையோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. சீக்கிரமாக நம்முடைய வருகை வரட்டும். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக பங்கு பெற எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பந்தி ஆயத்தப்படுத்தட்டும். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு காலையில் ஆராதனை கொடுத்தீர். ஆண்டவரே ராபோஜன ஞானசான ஆராதனை கொடுத்தீர். இப்பொழுது ராபோஜன ஆராதனை கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாள். கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்ததற்காக சோத்திரம். இந்த நாளை வாரத்தின் முதல் நாளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மீதி ஆறு நாட்களையும் நீர் எனக்கு ஆசீர்வித்து தருவி, புதிய கிருபை தருவி. கர்த்தாவே நீர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்ததான காணிக்கைகளை தசோபாங்களை நீர் அங்கீகரிப்பீராக. ஆயிரம் மடங்காக ஆசீர்வித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்பி கொடுப்பீராக. கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதனுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி நீர் தாமே செவி கொடுத்து நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த தினத்திலே நாங்கள் நம்முடைய ராஜ்யத்தை தேடியிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலன் அளிப்பீராக. ஆராதனை செய்ய வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கும் நீர் விடுதலை தந்து இந்த ராபோஜனத்திலே பங்கு பெற உதவி செய்வீராக. கர்த்தாவே அற்புதங்களை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி கிருபையாக இருந்து வழி நடத்தும். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.